அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் 47 பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 48வது பாடலிருந்து பார்க்க போகிறோம். அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். இலக்கம் ஆயிரம் துருதியால் ஊகத்தால் என் மனம் அசையாமல் இருக்க வேண்டுமென்று அருள் குருவே அகப்பிராந்தி போய் தெளிவானேன். துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினார் பழுதன்றே, அளக்கன் மாற்றிய தேவரீர் எனக்குறை அமிர்தங்கள் தெவிட்டாவே. அதாவது இங்க சிஷ்யன் வந்து பேசுறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அருள் குருநாதரே, இந்த ஸ்ருதியின் ஆயிரக்கணக்கான பிரமாணங்களில் நான் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்ருதி யுக்தி அப்படிங்கிறது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மூலமாக என்னுடைய மனது வந்து அசையாமல் திடமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதன் வாயிலாக எனக்கு ஏற்பட்ட பலவிதமான சந்தேகங்களை தீர்க்கும் பொருட்டு கிடைத்திற்கறிய தங்களது அருமையான பல அரிய உபதேசங்களினாலே என்னுடைய அந்தக்கரணமான விபரீத புத்திகள் எல்லாம் நீங்கி என்னுடைய உள்மயக்கம் எல்லாம் போய்விட்டு ஒரு நல்ல தெளிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இலக்கம் ஆயிரம் சுருதியால் ஊகத்தால் என் மனம் அசையாமல் பிளக்க வேண்டும் என்று அருள் குருவே அகப்பிராந்தி போய் தெளிவானேன் அப்படிங்கிறான். அவனுடைய அகப்பிராந்தி, அதாவது மனப்பிராந்தின்னு சொல்லி அவன் சொல்றான், என்னுடைய மனதிலே ஏற்பட்ட பல்வேறு விபரீத எண்ணங்களையும் விபரீத மயக்கங்களையும் நீங்கள் தீர்த்து வச்சிட்டீங்க. இப்போ நான் வந்து உங்களுடைய அற்புதமான உபதேசங்களின் வாயிலாக என்னுடைய மயக்கம் தெளிந்து நான் ஒரு நல்ல தெளிவு அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொரு சித்தாந்தமும் கொடுக்குறான். அது எவ்வாறு எனில், துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினார் பழுதன்றே, அளக்கன் மாற்றிய தேவரீர் எனக்குறை அமிர்தங்கள் தெவிட்டாவே. எவ்வாறு ஒரு நன்கு துளக்கப்பட்ட பளிங்கு போன்ற தெளிவான கண்ணாடியில் அதை மேலும் மேலும் துளக்கும் போது ஒரு நல்ல தெளிவான பிரகாசம் கிடைக்குமோ, அதுபோல் என்னுடைய மனதை நீங்கள் மீண்டும் மீண்டும் விசாரத்தின் வாயிலாக நல்ல ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். என்னுடைய அறியாமைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கிவிட்டன. ஆகவே சாட்சாத் பிரம்ம நிஷ்டையிலேயே அந்த ஆத்ம ஞானத்திலேயே நிலைக்க வைத்துவிட்டு அந்த நிலையில் நான் திடமாக நிற்பதற்கு உண்டான தன்னுடைய உரைகள் வந்து எனக்கு, உபதேசங்கள் வந்து எனக்கு தெவிட்டாதவைகளாக உள்ளன அப்படிங்கிறான். அளக்கன் மாற்றிய தேவரீர் எனக்குறை அமிர்தங்கள் தெவிட்டாவே. அப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து தெவிட்டவே இல்லை, அவ்வளவு தூரம் அற்புதமான விஷயங்களை எனக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சிஷ்யன் குருவை வந்து புகழ்றான். ஏன்னா இவ்வளவு தூரம் எனக்கு எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் ஒரு நல்ல தெளிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் குருவை வந்து அவன் புகழ்ற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அவன் சொல்றது என்னன்னா, அந்த விபரீதங்கள்ங்கிற விஷயங்கள் இருந்து நான் வெளியேறினேன் அப்படிங்கிறான். அகப்பிராந்தி போய் தெளிவானேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த அகப்பிராந்தி மனப்பிராந்தி அப்படிங்கிறதுலாம் என்னன்னா, பொதுவாக நம்மிடத்துல 5 விதமான மனமயக்கங்கள் இருக்கு. அது முழுமையாக நீங்கணும். அப்போ நீங்கினா தான் நம்ம வந்து நல்ல ஒரு தெளிவுக்கு வர முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல ஒன்று என்னன்னா, இது நித்தியம் இது அனித்தியம் என ஆராயாமல் இந்த உலகத்தை மட்டுமே நித்தியம் என்று நினைத்தல். இப்போ பொதுவாக அறியாமையில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு பகுத்து தெரிவதில்லை. ஆனால் இந்த உலகம் வந்து நித்தியமாக இருப்பதாக பாவித்துக் கொள்கிறார்கள், அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகம் உண்மையாகவே தெரிகிறது, சாஸ்வதமாகவே தெரிகிறது. அதனால் அவங்க அதை நம்புகிறாங்க. அப்படியே உண்மையை நம்புறதுனால அது மிகப்பெரிய ஒரு விபரீதம், ஒரு மனமயக்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இதுலேருந்து நம்ம விடுபடணுங்கிறதுக்கு தான் இது போன்ற வேதாந்த விசார பாடங்களில் நம்ம வரணும். அப்போ இது ஒரு மனமயக்கமாக நம்ம பார்க்கணும். அப்போ ரெண்டாவது, கருவிக்கரணங்களை பிரித்து தனக்கு அந்நியமாக காணாமல் ஜடமாகிய தேகமே நான் என நினைத்தல். அதாவது இந்த உடம்பு தான் நான் என்று தவறாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்முடைய சிறுவயதுலேருந்து நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய தாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது என்னுடைய பெயர், இது என்னுடைய உடல் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு அபிமானம் வந்துடுது. அப்போ அந்த அபிமானத்திலிருந்து நம்மளால் விலக முடிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட கருவி காரணங்களை நம்ம பிரித்து பார்க்கறதில்ல. அதை பிரித்து தனக்கு அந்நியமாக காணாமல் இதையெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம புரிய வந்துட்டா அது மிகப்பெரிய ஒரு மனமயக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். இது வந்து ரெண்டாவது மனமயக்கமாக சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் மூணாவதாக என்ன சொல்லுதுன்னா, நான் ஜீவன், கர்மங்களை செய்கின்றேன், போகங்களை அனுபவிக்கின்றேன் என நினைத்தேன். இப்போ நம்முடைய பெரும்பாலான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சராசரி மனிதன் அல்லது ஒரு ஜீவன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்புறம் இந்த செயலை நான் தான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நம்மகிட்ட வந்துடுது. அப்புறம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகதுக்கங்களை நான் தான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ இந்த இரண்டுமே ஒரு விதமான மனமயக்கம் தான். அதாவது கர்த்தா போக்தா நிலைப்பாடு ஒரு விதமான மனமயக்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்து நாலாவது என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவுக்கு அந்நியமாக இறைவன் இருக்கின்றார் என எண்ணுதல். இப்போ நான் வந்து தனியாக ஒரு ஜீவான்மா, இறைவன் வந்து பரமான்மா அப்படிங்கிற அந்த துவைதம் நம்மகிட்ட இருக்கு. பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறியாமை நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதன் வாயிலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இறைவனை வந்து இந்த ஆன்மாவுக்கு அந்நியமாக நம்ம பார்க்குறோம். அது ஒரு நாலாவது மனமயக்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது ஐந்தாவதா என்ன சொல்லுதுன்னா, நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று உணராமல் சாதாரண வல்லமை உடைய நான் எப்படி அந்த மிகப்பெரிய சிவஸ்வரூபமாக ஆக முடியும் அப்படின்னு நம்பாமல் இருப்பது, அது ஒரு மனமயக்கம். அந்த ஸ்ரத்தை இல்லை. அதாவது குரு உபதேசத்துல தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு குரு உபதேசிக்கின்ற அந்த வார்த்தையின் மேல ஒரு ஸ்ரத்தை வரமாட்டேங்குது, நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் வந்து மனமயக்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த ஐந்து விதமான மனமயக்கங்களை நம்ம நீக்கிக்கணும். இதுதான் விபரீத புத்தி அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க பெரியவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது நித்தியம் இது அனித்தியம் அப்படிங்கிற பகுத்தறிவை நம்ம உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த கருவிக்கரணங்களை பிரித்து தனக்கு அந்நியமாக காணாமல் இதை எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம புரிய வந்துட்டா, இந்த சடமாகிய தேகமே நான் அப்படின்னு மயங்காமல் இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு மனமயக்கத்தில் நம்ம விடுபடலாம். அப்புறம் நான் ஜீவன், நான் தான் இந்த கர்மங்களை செய்கின்றேன், இந்த போகங்களை அனுபவிக்கின்றேன் என்ற கர்த்தா போக்தா மனப்பான்மையிலிருந்து நீங்க வேண்டும். இறைவன் தனக்கு வேறானவர் என்ற துவைத பேதத்திலே அவரை தனக்கு அந்நியமாக பார்ப்பதை நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று உணராமல் தன்னுடைய வல்லமையை சுருக்கி கொண்டு நான் எப்படி சிவமாவேன் என்ற நம்பிக்கையற்ற நிலையிலே இருப்பதை நாம் அகற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஐந்து மனமயக்கங்களை நாம் நீக்க வேண்டும் என்று மகான்களும் ஞானிகளும் நமக்கு உபதேசிக்கிறாங்க. அப்ப அதுதான் இங்க வந்து விபரீதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த சிஷ்யன் சொல்றான் இந்த பாடல்ல. அவன் சொல்றது, இலக்கம் ஆயிரம் சுருதியால் ஊகத்தால் என் மனம் அசையாமல் பிளக்க வேண்டும் என்று அருள் குருவே அகப்பிராந்தி போய் தெளிவானேன். அப்ப அகப்பிராந்தி போய் தெளிவானேன் என்றால் இந்த மனமயக்கங்கள் எல்லாம் நீங்கி நான் ஒரு நல்ல தெளிவுக்கு வந்து விட்டேன். அது எப்படி எனக்கு அந்த தெளிவு எனக்கு கிடைச்சது அப்படின்னா, ஸ்ருதியின் ஆயிரக்கணக்கான பிரமாணங்கள் மூலமாகவும் யுக்தியினாலும் நீங்கள் எனக்கு உபதேசித்த உபதேசங்கள் என்னுடைய மன மயக்கங்களை நீக்கிவிட்டது குருநாதரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்றான். அதுக்கு அவனே ஒரு ஓமானமும் கொடுக்குறான். துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினார் பழுதன்று. ஏற்கனவே அந்த கண்ணாடி நல்ல தெள்ள தெளிவாக பளிங்கு போல இருக்குது, அதை மீண்டும் நன்றாக துளக்கும் போது இன்னும் பளிச்சு ஆகுற மாதிரி என்னுடைய மன தெளிவை நீங்கள் நன்றாக மேலும் மேலும் இந்த ஸ்ருதி யுக்தியினாலே எனக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது என் மனம் தெல்ல தெளிவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றான். அப்ப என்னுடைய இந்த அலக்கன் மாற்றிய தேவரீர், என்னுடைய துன்பத்தை மாற்றிய தேவரீர், எனக்குரிய அமிர்தங்கள் தெவிட்டாவே. நீங்கள் இதுவரை எனக்கு கூறிய உபதேசங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அமிர்தம் போன்று இருந்தது, அது எனக்கு திகட்டவே இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த பாடல்ல சொல்லி முடிச்சது பிறகு 49வது பாடல்ல மீண்டும் சொல்றான். கைதவங்கை சாத்திரம் சொல்லுமோ, கருணையால் எனையாளும் ஐயனே குருவே, எவராயினும் அனுபவித்தாலன்றி செய்த கர்மங்கள் விடாவென்ற வசனமும், ஜென்ம சஞ்சிதம் வேபத்துய ஞானத்தீ சுடுமென்ற வசனமும் துணிவெப்படி நானே. இங்க என்ன சொல்றான்னா, தங்கள் கருணையினால் என ஆளுகின்ற குருவே, இப்ப பொய்யான விஷயங்களை சாஸ்திரம் கூறுமா, கைத்தவங்களை சாஸ்திரம் சொல்லுமோ, கருணையால் இணையாளும் ஐயனே குருவே. அப்ப தங்கள் கருணையால் என்னை ஆளுகின்ற குருநாதரே, பொய்யான விஷயங்களை சாஸ்திரம் கூறுமோ? யாராக இருந்தாலும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்றும், அதற்காக பல உடல்களில் பிராரப்த கர்மமாக அவைகளை கொண்டு வந்து அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்றும், அடுத்து அரிய மனித பிறவினால் மட்டுமே ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் என்றும், அந்த ஞானத்தீயினால் மட்டுமே பல ஜென்மங்கள் செய்த சஞ்சிதம் என்ற மொத்த கர்மாக்களும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்றும் கூறினீரே. இவைகள் ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளது அப்படின்னு இங்க கேள்வி கேட்கலாம். கைத்தவங்களை சாத்திரம் சொல்லுமோ, கருணையால் இணையாளும் ஐயனே குருவே, எவராகிலும் அனுபவித்தாலன்றி செய்த கர்மங்கள் விடாவென்ற வசனமும், ஜென்ம சஞ்சிதம் வேபத்துய ஞானத்தீ சுடுமென்ற வசனமும் துணிவது எப்படி நானே? அதை எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படின்னு மீண்டும் அந்த சந்தேகத்தை எழுப்புறோம் இந்த 49வது பாடல்ல. இப்ப 50வது பாடல்ல குரு இதற்கு விளக்கம் கொடுக்க போறாரு. அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஜீவ வேதங்கள் அளவிலை மைந்தனே, செய்கையும் அளவில்லை. ஆவ ஆம் அவரவர் அதிகாரங்கள் என்று பக்குவம் நோக்கி பூ அலர்ந்து பின் பழங்கள் காட்டுவன போல், புருவம் சித்தாந்தம் காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் மூவகையாலே. இங்க என்ன சொல்றாருன்னா, ஜீவ வேதங்கள் அளவிலை மைந்தனே, அதாவது இந்த ஜீவர்கள் அந்த கரணமான மனதின் மூலமாக பல்வேறு ஜென்ம பிறவிகளில் பலவிதமான எண்ணங்களால் உண்டான சம்சார பதிவுகளுக்கு ஏற்ப அதன் வேதங்கள் அளவிட முடியாமல் உள்ளது, அதனால் அவர்கள் செய்கின்ற செயல்களும் அளவிட முடியாமல் உள்ளதுங்கிறாரு. ஜீவ வேதங்கள் அளவிலை மைந்தனே, செய்கையும் அளவில்லை அப்படிங்கிறார். ஏன்னா எப்படி இத்தனை ஜீவ வேதங்கள் வந்தது? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜீவன் அப்படின்னா இங்க மனம் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஜீவான்மா பரமான்மாங்கிற அந்த இருமைகளை நம்ம இனிமேல் இங்கே பிரித்து பார்க்கக்கூடாது. இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம வந்த பிறகு இப்போ நம்ம கிட்ட வந்து இருமைகள் முதல்ல நீங்கிடணும். ஏன்னா ஆரம்ப நிலையில தான் அந்த புரிதலுக்காக இது ஜீவான்மா அது பரமான்மான்ட்டு ஒரு மாணவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக கொண்டு வரும்போது அதை நம்ம ஏத்துக்கலாம். இப்போ நம்ம உயர்நிலை பாடங்களுக்கு வந்துட்ட பிறகு இங்க ஜீவன் பரமன் அப்படிங்கிற அந்த இருமைகள் கிடையாது. இங்க ஒன்று மட்டுமே இருக்கிறது, ஒரே ஆன்மா ஒரே அறிவு தான் இருக்கிறது. ஆனா ஏன் இந்த பேதம் இருக்குது அப்படின்னா, ஜீவ பேதங்கள் அளவிலை மைந்தனே, செய்கையும் அளவில்லை. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவர்களின் அந்த கரணமான மனம் பல்வேறு ஜென்ம பிறவிகளினாலே பலவிதமான எண்ணங்களால் சேர்த்து கொண்ட சம்ஸ்கார பதிவுகளுக்கு ஏற்ப அதன் வேதங்கள் அளவிட முடியாததாக உள்ளது, ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல்களும் அளவிட முடியாததாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அப்ப இந்த மனதின் வாயிலாக ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த மொத்த எண்ணப்பதிவுகள் தான் நம்ம சம்ஸ்காரம் அப்படிங்கிறோம். அப்ப இந்த சம்ஸ்காரம்ங்கிற ஒரு வாசனைகள் என்ன பண்ணுது, பிறவி பிறவியா தொடருது. அப்ப பல்வேறு பிறவிகளாக தொடர்ந்து வருகின்ற இந்த மனப்பதிவுகள் எல்லாம் நமக்கு செயல்களுக்கு வித்திட்டு விடுகின்றது. அது உள்ளிருந்து கிளம்பி கிளம்பி நம்மளை செயல் செய்ய வச்சிடுது. அப்ப அந்த வகையில தான் இத்தனை செய்கைத்துக்கும் அளவில்லாம இருக்குது அப்படின்னு சொல்றாரு. செய்கையும் அளவில்லை ஆவ ஆம் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ அலர்ந்து பின் பழங்கள் காட்டுவன போல், புருவம் சித்தாந்தம் காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் மூவகையாலே. அப்ப இந்த மாதிரி பல்வேறு பிறவிகளாக பிறவி எடுத்து வந்திருக்கிற ஜீவர்கள், அதாவது இந்த மனங்கள், அவரவர்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்குது. அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மரத்திலே பூத்த பூவானது ஆரம்பத்திலே அந்த பூ மலர்ந்து பிறகு அது காயாகி அதன் பிறகு அது கனிந்து கனியாக மாறி ஒரு இனிப்பான சுவையை தரக்கூடிய பழமாக மாறுகின்றது. அப்போ ஒரு மரத்தில் வந்து ஒரு மாம்பழத்தை நம்ம வந்து சுவையாக சாப்பிடணும் அப்படின்னா எடுத்த உடனே அந்த மாம்பழம் கிடைச்சிடாது. முதல்ல அந்த மாம்பழத்துக்கு தேவையான பூ மலரும், அந்த பூவிலிருந்து அது காயாக மாறும், அப்புறம் அந்த காயிலிருந்து அது கனியாக மாறி அப்புறம் தான் மதுரமான சுவையை நமக்கு கொடுக்கும். அதுபோல் இந்த வேத சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு உபதேசிக்க வருகின்ற கருத்துக்களை, அதாவது இந்த ஜீவர்களுக்கு உபதேசிக்க வருகின்ற கருத்துக்களை இந்த வேத சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, எடுத்த உடனே நேரடியாக கூறாமல் ஆரம்பத்தில் ஜீவர்களின் பக்குவத்திற்கேற்ற மாதிரி, அவர்களுடைய மனப்பக்குவத்திற்கேற்ற மாதிரி விதவிதமான சில சித்தாந்தங்களை எடுத்து கூறுகின்றது. ஏன்னா எடுத்த உடனே இந்த மாதிரி ஹையர் சப்ஜெக்டை உள்ள கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுக்கு புரியாது. அப்போ ஆரம்ப நிலையில அவனுக்கு பக்தி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்து அவன் இறை பக்திக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனதை பக்குவப்படுத்தி அந்த மனதில களங்கமற்ற நிலை உண்டாகி ஒரு தூய்மை வரும்போதுதான் இது போன்ற பாடங்கள் எல்லாம் கொடுக்கும்போது உள்வாங்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணுதுன்னு, இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பூஜைகள் ஹோமங்கள் அப்படிங்கிற பல கர்ம காரியங்களை பழக்கி கொடுக்குது அவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் செய்யும் போது ஒரு விதமான மன ஒருநிலைப்பாடு அங்கே உண்டாகும். ஏன்னா வேதத்தினுடைய அமைப்பு வந்து எப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று வந்து கர்ம காண்டம், ஒன்று வந்து ஞான காண்டம் அப்படின்னு ரெண்டு காண்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அதில் கர்ம காண்டம்னா என்ன, முக்கியமா இது மாதிரி கர்ம காரியங்களை செய்வதனால் நமக்கு என்ன நடக்கும், மன தூய்மை உண்டாகும், சித்த சுத்தி உண்டாகும். அப்ப அதனால தான் இந்த பூஜை ஹோமம் போன்ற பல கர்ம காரியங்களால் மனம் ஈஸ்வரனை நாடி பக்தி செலுத்தி அதன் வாயிலாக ஜபம் தியானம் உபாசனை போன்றவைகளை நடைமுறையில் கொண்டு வந்து சித்த சுத்தி உண்டானவுடன் அதன் பலனாக நிலையான இன்பத்தை தரக்கூடிய வேதத்தின் இறுதி பகுதியான வேதாந்தம் என்ற உபநிஷதங்களை சுகமாக சாப்பிடும் இனிப்பான பழம் போன்று கொடுக்கின்றது. அப்ப இந்த சாஸ்திரம் எப்படி கொடுக்குதுன்னா, முதல்ல பூர்வ மீமாம்சம் அப்படிங்கிற முறையில கர்ம காண்டத்துல என்ன பண்ணுது, கம்ப்ளீட் வந்து கர்மங்களை சொல்லுது. அது எதுக்காக சொல்லுது, சித்த சுத்தி கொடுக்கின்றது. அப்ப இந்த சித்த சுத்தி நமக்கு வந்தா மட்டும்தான் இது போன்ற ஞானத்தை நம்ம உள்வாங்க முடியும், இப்படி உயரிய விஷயங்களை உள்வாங்க முடியும். அப்ப மனம் ஒரு தெளிவுக்கு இருந்தா தான் இது உள்ள வாங்கி ஓ என்ன சொல்ல வருது சாஸ்திரம் அப்படிங்கிறது புரிய வரும். அப்போ அது மாதிரி இது உபதேசிக்க இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா மூன்று விதமான காண்டமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி கர்ம காண்டம், உபாசனா காண்டம் மற்றும் ஞான காண்டம் என்ற மூன்று வழிமுறைகளில் உள்ளது அப்படின்னு இந்த பாடலை தெளிவுபடுத்துறாரு. அதுதான் இங்க சொல்றாரு. எப்படி ஒரு மரத்துல வந்து பூ அலர்ந்து பின் பழங்கள் காட்டுவன போல் பூர்வம் சித்தாந்தம் காவல் வேதங்கள் இரண்டையும் வசனிக்கும் காண்டம் மூவகையாலே. அப்ப இந்த காண்டம் வந்து மூவகையாக இருக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னு அவர் தெளிவுபடுத்துறாரு. அதுதான் கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்ற மூன்று வழிமுறைகளிலே சாதகனுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி உபதேசம் கொடுக்கின்றது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஏன் நமக்கு இந்த பக்தி தேவையா, உபாசன தேவையா, ஹோமங்கள் எல்லாம் தேவையானா, ஆரம்ப நிலை சாதனைக்கு தேவைதானே. ஏன்னா எடுத்த உடனே அவனுக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற உபதேசங்கள் எல்லாம் புரியாது. அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும், எடுத்த உடனே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பக்தினா என்ன, இறைவன் யாரு அப்படின்னு சில விஷயங்கள் அவனுக்கு மேலோட்டமாக சொல்லி கொடுத்து அதில் அவனை பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். அப்போ அந்த படிநிலைகள் அவன் படிப்படியாக பயணிக்கும் போது தான் இந்த மாதிரி உயரிய பாடத்திட்டங்களை உள்வாங்கி தன்னை யார் என்று அவன் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம சராசரி உலகியல் கல்வியில் நம்ம எப்படி படிக்கும்போது முதல்ல ஒன்றாம் வகுப்பில் சேர்ந்து ஆனா அவனை படித்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது தான் நம்ம ஆல்ஃபா பீட்டா காமாலாம் படிக்கிறோம். அப்போ ஆனா அவனா தெரியாம நம்ம ஆல்பா பீட்டா காமா படிச்சோம்னா புரியாது இல்ல. ஏன்னா ரொம்ப ஹையர் அட்வான்ஸ் சப்ஜெக்டை நம்ம எடுத்து படிக்கும் போது புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாம போயிடும். அப்போ இந்த ஒன்னு ரெண்டு மூணுங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல ஒன்னாம் கிளாஸ்ல ஆரம்பிச்சா அதனுடைய ஹையர் லெவல்ல என்னவா இருக்கும், சயின்ஸ் லெவல்ல அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அவன் முன்னேறிட்டே வரணும் அந்த மாணவன். அது போல இங்கேயும் இந்த ஆத்ம ஞான கல்வியிலையும் எடுத்தவுடன் ஹையர் சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம்னா அவனால உள்வாங்கி கொள்ள முடியாதுங்கிறதுனால இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா படிப்படியாக அவனுக்கு டீச் பண்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட மூன்று காண்டங்களை தான் கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்று மூன்றாக பிரித்து அந்த வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அப்படின்ட்டு இந்த 50வது பாடல்ல குரு விளக்கம் கொடுக்கிறாரு. அடுத்த 51வது பாடல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியமானாலும் தான மந்திர விரத ஹோமங்களால் தவிரும் என்பது பொய்யோ? ஈனமாம் பல ஜன்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கனல் சுடுமென்ற மறுமொழி நம்பினால் வீடுண்டே. திருப்பி என்ன சொல்றாருன்னா, அன்பனே, பலவிதமான ஆசைகளினால் கர்மங்களை செய்து அதன் பலனாக பல பாவங்களை சேர்த்து கொண்டவர்களுக்கு அவைகளை அனுபவிக்கும் விதவிதமான பல துன்பங்கள் அவர்கள் வாழும் பொழுது நரகங்களாக தெரியும். அப்படி அந்த நரகங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் உண்டானாலும் இவர்கள் செய்த தான தர்மங்களும் மந்திர ஜபதபங்களும் விரதங்களும் மற்றும் ஹோமங்களும் இவர்களுடைய பாவங்களை குறைக்கும் என்று சாஸ்திரம் கூறுவது பொய்யாகாது அப்படின்னு இங்க சொல்றார். ஏன்னா இங்க கர்மகாண்டம் வந்து இதை உபதேசிக்குது. ஆரம்பத்துல கர்மகாண்டம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய பிராரப்த கர்மாவில நீ ஏற்கனவே கொண்டு வந்திருக்கின்ற நிறைய பாவ புண்ணியங்கள் இருக்குப்பா, அதுல உனக்கு பாவ மூட்டைகள் அதிகமா இருந்தா உனக்கு அதிகமான துன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டி இருக்கிறது இல்லையா. அப்போ நீ இந்த வாழுகின்ற காலத்துல அனுபவிக்க முடியாத கஷ்டங்களை, தாங்க முடியாத கஷ்டங்களை நீ தீர்த்துக்கணும் அப்படின்னா அதற்கான சில வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குது சாஸ்திரம். அப்ப அந்த வழிமுறைகள் தான் இது என்ன சொல்லுதுன்னா, தான தர்மங்களாகவும் ஜபதபங்களாகவும் விரதங்களாகவும் ஹோமங்களாகவும் சொல்லி கொடுக்குது. அதுதான் கர்மகாண்டம்ங்கிற முற்பகுதி. வேதத்தினுடைய முற்பகுதி வந்து கர்மகாண்டமாக இருக்கின்றது. அப்போ இந்த கர்மகாண்டத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி யாக யக்னங்களும் தான தர்மங்களும் ஏன் செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்வதற்காகவும் அதன் வாயிலாக மன தூய்மையை உண்டாக்கி கொள்வதற்காகவும் நம்ம இதை செய்யறோம். இப்போ அப்படிப்பட்ட நற்கர்மங்களால் புண்ணியங்கள் உண்டாகி நம்முடைய பாவங்கள் குறையும் என்பது சாஸ்திரம் கூறுவது பொய்யாகாது அப்படின்னு இங்க சொல்றாரு. அதுதான் இந்த ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியமானாலும் தான மந்திர விரத ஹோமங்களால் தவிரும் என்பது பொய்யோ, ஈனமாம் பல ஜன்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கனல் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே. அப்ப அது போல இப்ப இந்த இழிவான பிறப்பு இறப்பின் காரணமாக பல ஜென்மங்களாக தொடர்ந்த சஞ்சித கர்மங்கள் எத்தனை ஆனாலும், இப்ப இந்த சஞ்சித கர்மங்கள்ங்கிறது எத்தனை மூட்டை நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாது. ஏன்னா பல்வேறு பிறவிகளாக நம்ம சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பாவ புண்ணிய மூட்டைகள். அப்ப அத்தனையும் அவர்கள் அடைந்த ஆத்ம ஞானத்தினால் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று சாஸ்திரம் கூறுவதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பினால் அவர்களுக்கு நிலையான ஆனந்தத்தை தரக்கூடிய பெரு என்ற முக்தி நிச்சயம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதைதான் சொல்றார் பாருங்க. ஈனமாம் பல ஜன்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாலும் ஞானமாம் கனல் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே. அப்ப மறைமொழி வேதம் கூறுகின்ற அந்த வார்த்தையை நம்ம நம்பணும். அப்படி நம்பிட்டா நமக்கு வீடுண்டே. வீடுண்டேனா வீடு பேராகிய அந்த மோட்சம் சித்திக்கும், முக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாஸ்திரம் இங்க வந்து ரொம்ப தெளிவுபடுத்துது. இப்போ முறையாக நம்ம இந்த பாடத்திட்டங்களை பயின்று மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது நாம் அடைகின்ற ஆத்ம ஞானத்தினாலதான் நம்முடைய சஞ்சித கர்மாக்களை நம்ம அழித்துக் கொள்ள முடியும். இப்ப நான் கடந்த பாடங்கள்லயே சொன்னேன், இப்ப இந்த சஞ்சிதம்ங்கிற ஒரு கர்மா மூட்டை நம்ம கிட்ட நிறைய மேல இருக்குது, அதை எப்படி நம்ம அழிச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம என்ன சொன்னோம், தன்னை அந்த ஜீவன் முக்தனாக மாற்றி கொண்டவனுக்கு அந்த கர்ம வினைகள் முழுவதுமாக எரிந்து சம்பளாகி விடுகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்ப சாதாரண மனிதன் அக்ஞானிக்கு அந்த சஞ்சித கர்மா தீராது. ஏன்னா அந்த காரண தேகம் அவனுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு மூன்று தேகங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் அப்படின்னு நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். இப்ப இந்த ஸ்தூல தேகம்ங்கிறது சாப்பாட்டினால உண்டான ஒரு தேகமாக இருக்கின்றது. அடுத்தது மனம் என்கிற மனோமய கோஷம் வந்து நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களால் உண்டாகி இருக்கின்றது. இப்ப இந்த மனம்ங்கிறது ஒரு சூக்ஷமம், இந்த ஸ்தூல உடல் என்கிறது நம்முடைய பார்வைக்கு தெரிகின்ற பரு உடல். அப்போ இந்த பரு உடல் வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயல் செய்வதற்கான எண்ணம் எங்கிருந்து எழும்புது, மனதிலிருந்து தான் எழுந்திருக்கிறது. அப்போ அந்த மனதிலிருந்து எப்படி எழுந்திருக்கிறது, சம்ஸ்காரம்ங்கிற வாசனைகள் மூலமாகத்தான் அந்த எண்ணங்கள் வெளிப்படுது. அப்போ அந்த சம்ஸ்காரம் எங்கிருந்து வருது, அந்த வாசனைகள் எங்கிருந்து வருதுன்னா காரண தேகத்திலிருந்து வருது. ஏன்னா நம்ம காரண தேகத்திலிருந்து அதை கொண்டு வரோம். நம்ம இந்த பிறவி எடுக்கும் போதே நம்முடைய ஆசா பாசங்களை நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். பல்வேறு பிறவிகளாக சேர்த்து வைத்து கொண்ட ஆசைகள் தான் நமக்கு காரண தேகம் சஞ்சித கர்மாவாக இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அதில் இருக்கிற பாவ புண்ணிய மூட்டையை நம்ம எடுத்துக்கிட்டு வந்து இங்கே பிராரப்த கர்மாவாக அனுபவிக்கும் போது தான் நம்ம புதுசாக அந்த ஆசைகள் மூலமாக செய்கின்ற செயல்கள் வாயிலாக ஆகாமிய கர்மாவையும் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த பாடல்ல. அப்போ இது மாதிரி நம்ம மூன்று வினைகளும் நம்ம அனுபவத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ இந்த வினையிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ இது போன்ற வேதாந்த சாஸ்திரங்களை படித்து அந்த மனதை வந்து தூய்மைப்படுத்தி தன்னை யார் என்று அறிந்து கொண்ட பிறகு அவன் ஜீவன் முக்தனாக மாறிவிடுகின்றான் அல்லவா. அப்படி ஜீவமுக்தனாக மாறியவனுக்கு மட்டும்தான் இந்த சஞ்சித கர்மா எரிக்கப்படுகின்றது, இல்லாமல் செய்யப்படுகின்றதுங்கிறத சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அதுதான் இவரும் சொல்றாரு, ஞானமாம் கனல் சுடும் என்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே. அப்ப அந்த ஞானமாகிய நெருப்பு சுடுகின்றது என்கிற அந்த மறைமொழியினுடைய வேதத்தினுடைய மொழியிலே நீங்கள் நம்பிக்கொண்டால் கண்டிப்பாக வீடு பேர் கிடைத்துவிடும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். 51வது பாடல்ல சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இந்த ஞானம்ங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் சஞ்சீத கர்மாவை எரிக்க முடியும், வேற எந்த வகையில நீங்க சஞ்சீத கர்மாவை எரிக்க முடியாது. அப்போ இந்த பிறவி பெருங்களை நம்ம கடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது போன்ற வேதாந்த விஷயங்களுக்குள்ள வந்து தன்னை யார் என்று அறிந்து கொண்டு அந்த ஜீவன் முக்தனாக நம்ம மாறாமல் நம்முடைய பிறவி பெருங்கடலை நம்ம கடக்க முடியாது. இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த காரண தேகம் அழியாமல் இருக்கிறதுனால மீண்டும் அதில் ஆசைகள் ஏற்கனவே நிறைய சேர்த்து வச்சிருக்கிற பாவ புண்ணிய மூட்டைகள் எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு தயாராகிடுவோம். அப்போ இதை நம்ம கண்டிப்பாக இந்த பிறவி பெருங்கடலை கடக்கணும் அப்படின்னா இந்த வீடு பேர் அடையக்கூடிய ஒரே வழிமுறை எது அப்படின்னா இந்த ஞானம் மட்டும்தான் அப்படின்னு சாஸ்திரம் ஆணித்தரமாக சுட்டி காட்டுது. அடுத்து 52வது பாடல்ல சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். என் மன திருக்கோயிலாய் தினம் குடியிருந்து அருளும் குருமூர்த்தி, ஜென்ம சஞ்சித வினைகள் வேறறுத்திடும் தேவரி, மெய்ஞானம் தன்மயம் தரும் மகிமையை விபுதராம் சமர்த்தம் அறியாமல் கண்மமாம் குளியினில் விழுந்தழிகின்ற காரணம் உரையீரே. என்னுடைய மனம் என்ற திருக்கோயிலே தினமும் குடியிருந்து அருளுகின்ற குருமூர்த்தியே அப்படின்னு குருவ ஃபர்ஸ்ட் வரியில புகழ்றான். என் மனம் திருக்கோயிலா தினம் குடியிருந்து அருளும் குருமூர்த்தி, ஜென்ம சஞ்சித வினைகள் வேறறுத்திடும் தேவரி, மெய்ஞானம் தன்மயம் தரும் மகிமையை விபுதரும் சமர்த்தரும் அறியாமல். அப்போ பல ஜென்மகளாக தொடர்ந்த பல பிறவிகளுக்கு காரணமான சஞ்சித கர்ம வினைகள் அனைத்தையுமே வேரோடு அழித்து விடுகின்ற தங்களது உபதேசமாகிய மெய்ஞான தத்துவத்தை, ஜென்ம சஞ்சித வினைகளை வேறறுத்திடும் தேவரீர், மெய்ஞானம் தன்மயம் தரும் மகிமையை, அந்த மெய்ஞானமானது தன்னை காட்டி கொடுக்கின்றது, நான் யார் என்று தன்மயத்தை காட்டி கொடுக்கின்ற அந்த மகிமையை தெரியாம இந்த அற்புதமான மோட்சத்தை கொடுக்கின்ற மகிமை வாய்ந்த இந்த ஆத்ம ஞானத்தை இந்த மனிதர்கள் உணராமல் பல திறமைகள் பெற்ற அறிவாளிகள் கூட இதை அறிந்து கொள்ளாமல் உலக விவகாரங்களில் ஆசை கொண்டு காமிய கர்மங்களையே பலவாறாக செய்து கொண்டு படுகொலையில விழுந்து அழிந்து போகின்ற காரணம் என்னவென்று அடியனுக்கு கூற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயத்த ஞானத்தை உபதேசிக்கிற சாஸ்திரத்தை ஏன் இவங்கெல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க, அதுவும் ஜென்ம சஞ்சித வினைகளை வேறு அறுத்துடும் சொல்றீங்க, பல ஜென்மங்களாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பாவ புண்ணியம் என்கிற ஒரு மூட்டைய சஞ்சித கர்மாவை வேரோடு அறுத்துடும் வேற சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானத்தை படிக்கிறதுனால தன்மயம் ஆகக்கூடிய அந்த மகிமையை தெரிந்து கொண்டு அவங்க விபுதராம், அந்த விபுவாகவே இந்த பிரபஞ்சமாகவே தான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ளாம இருக்கக்கூடிய இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் நல்ல சாமர்த்தியசாலிகளாக இருக்கின்றார்கள், அதாவது அறிவுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அறியாமல் கண்மமாம் குழியினில் விழுந்தழிகின்ற காரணம் உரையீரேங்கிறார். இது தெரிஞ்சிக்காம கண்மமாம் குழியிலே, அதாவது இது போன்ற கர்மங்களினாலே செயல்களினாலே மீண்டும் மீண்டும் படுகொலியில விழுந்தழிகின்ற காரணத்தை தாங்கள் கூற வேண்டும் குருநாதரே அப்படின்னு சொல்லி இந்த 52வது பாடல்ல ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஏன்னா இவ்வளவு தூரம் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றாரு, ஜீவன் முக்தனுடைய பெருமையை சொல்றாரு, ஜீவன் முக்தனா வந்துட்டவங்களுக்கு சஞ்சித கர்மா அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவனுக்கு நல்ல ஒரு தெளிவுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்றான், நான் நல்ல தெளிவுக்கு வந்துட்டேன், எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா இது போன்ற ஒரு உயரிய விஷயத்த, ஒரு உயர் ஞானத்தை நல்ல அறிவாளிகள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்காங்களே, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கர்ம வினையை தீர்த்துக்கலாம் இல்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல அவன் இந்த கேள்வியை எழுப்புறான். அதற்கு 53வது பாடல அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அழிவில்லாத தற்பநந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர், வழி நடப்பவர் பாராமுகமாயினான் மலர்ந்த கண்ணிருந்தாலும் குளியில் வீழ்வர் கான், அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகளானோர் பழிதரும் பிறவி கடல் எழுந்தவர் பரகரி அடையாரே. இங்க என்ன சொல்றாருன்னா, மகனே, அழிவில்லாத தற்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர். அகமுகத்தவர் அப்படிங்கிறார் ஒரு வார்த்தை. இப்ப அகமுகமாக இப்ப வெளியே பார்க்காம உள்ள பார்க்கணும். அப்ப இந்த உள்ள பார்க்கிற விஷயத்தை இங்க சொல்றாரு, அழிவில்லாத தற்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர் அப்படிங்கிற. அப்போ தன்னை தெரிந்து கொள்ள அந்த விஷயத்தை ஒருத்தர் ஆசைப்படுறான் அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண பரபிரம்மத்தை தன்னுள்ளே அகக்கண் கொண்டு காண்கின்றவர்கள் நிலையான ஆனந்தத்தை தரக்கூடிய முக்தியை அடைகின்றார்கள் அப்படின்னு சாஸ்திரம் உபதேசிக்கு. அதுதான் இவர் சொல்றாரு. அப்போ இந்த அகக்கண் தான் நமக்கு இங்க தேவைப்படுது. இப்போ அகக்கண்கிறது தான் இங்க ஞானம். ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், புறத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த புற விஷயங்களை நோக்கி தானே நம்ம பெரும்பாலும் அலைகிறோம். எல்லா மனிதர்களும் அப்படித்தான் அழகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்னன்னா, இந்த கருவிகள் கிடைச்சிடுச்சு இல்லை நமக்கு, புறக்கரணங்களாகிய கருவிகள் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, கண் வழியா உலக விஷயங்களை பார்க்குது, காது வழியா உலக விஷயங்களை கேட்குது, மூக்கு வழியா உலக விஷயங்களை நுகருது, வாய் வழியா நிறைய விஷயங்களை சுவைக்குது, பேசுது. அப்ப இது மாதிரி வெளியிருக்கிற அந்த புறக்கரணங்கள்லயே சிக்கிக்கிட்டு அதுல இருந்து விடுபட மாட்டேங்குது இந்த மனசு. ஏன்னா அதுல நல்ல சுகத்தை கண்டுபிடிச்சிச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய சுகங்கள் இது வழியா அடைஞ்சி அடைஞ்சி ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நல்லா இதுதான் ஆனந்தம், இதுதான் திருப்தி, இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனசு அகமுகமாக திரும்பி பார்க்க மாட்டேங்குது. அப்படி அகமுகமாக திரும்பி பார்க்காததுனால தான் அவங்களுக்கு இது போன்ற உயரிய ஞானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அழிவில்லாத தற்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் தான் சேர்வார் அப்படிங்கிறார் முதல் லைன்ல. அப்ப தன்னை உள்ள பார்க்கிறவன் தான் அது மாதிரி அழிவில்லாத தற்பதந்தனை சேர்வார்கள். பாராமுகமாயினான் மலர்ந்த கண் இருந்தாலும் குடியல் வீழ்வர் கான். புறவழியில நடக்கின்றவர்கள், வெளி விஷயங்கள்ல விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதை கவனிக்காம நல்ல கண்ணு திறந்திருந்தாலும், மலர்ந்த கண் இருந்தாலும் குளியல் வீழ்வர் கான். நல்ல கண்ணை திறந்துகிட்டு போய் குளியல் விழுவுறாங்க பாரு. அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகளானோர், அப்படி புறத்துல இருக்கக்கூடிய விவகாரங்கள்ல பார்த்துக்கிட்டே அதன் வாயிலாக காமிகள் அப்படின்னா அதுல ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பழிதரும் பிறவி கடல் எழுந்துவர் பரகதி அடையாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டும் மீண்டும் அந்த பிறவி கடல்ல அழுந்துடுறாங்க. அதாவது திருவள்ளுவர் சொல்றாருல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்றாரு. அப்ப இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாம அழுந்தி போயிடுறாரு அப்படின்னு இங்க சொல்றாரு. பழிதரும் பிறவி கடல் அழுந்துவர் பரகதி அடையாரு. அப்ப இந்த பிறவி கடலுக்குள்ள அழுந்திதான் போயிடுறான். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், பரகதிக்கு வரமாட்டேங்கிறான், அந்த இறைவனை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு. அந்த திருக்குறளோட அப்படியே ஒப்பிடுற மாதிரி இந்த ரெண்டு லைன் இருக்குது. அதுல வந்து அவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பிறவி பேர்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறாரு. இங்க இவர் சொல்றாரு, பழிதரும் பிறவி கடல் அழுந்துவர் பரகதி அடையாரு அப்படிங்கிறாரு இந்த கடைசி லைன்ல. அப்போ இந்த பிறவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய கடல். ஏன்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த விஷயத்துல வந்து எத்தனை பிறவி எடுத்தாச்சு, அத்தனை பிறவியிலிருந்து நம்ம விடுபட முடியாம இருக்கிறது காரணம் என்ன, நம்மளுடைய சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த சஞ்சித கர்மாங்கிற ஒரு மூட்டை வந்து பாவ புண்ணியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஏகப்பட்டதா பெருசாகிட்டே இருக்குது, குறைக்கவே முடியல. ஏன் குறைக்க முடியல அப்படின்னா, நம்ம புற நோக்கத்துல நம்ம ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆகாமிய கர்மாவாக மாறிடுது. ஏன்னா கொண்டு வந்த பிராரப்த கர்மாவையும் அனுபவிச்சு கழிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அதுதான் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுமா இந்த சஞ்சித கர்மா மூட்டைன்னு பார்த்தா குறைய மாட்டேங்குது. ஏன்னா திருப்பி திருப்பி புதுசா நம்ம காரியங்களை ஆற்றி ஆற்றி என்ன பண்றோம், ஆகாமிய கர்மாவை சேர்த்துக்கிட்டு அதன் வழியாக அதை கொண்டு போய் சஞ்சித கர்மாவில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படியே நமக்கு கர்மா சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சஞ்சித கர்மா மூட்டை அழிக்க முடியாம பெருசாகிட்டே இருக்கும்போது எங்கிருந்து நாம் இந்த பிறவி கடலை கடக்கிறது. அப்ப இவர்களும் என்ன பண்றாங்கன்னா, பழிதரும் பிறவி கடல் அழுந்துவர் பரகதி அடையாரு அப்படிங்கிறார். அப்ப இது போன்ற வெளி உலகங்களை உண்மை என்று கருதி அவைகளில் பற்றுக்கொண்டு அதற்கு அடிமையாக பல ஆசைகளில் சிக்கிக் கொண்டவர்கள் அகத்தில் அறிவு கண் இருந்தும் அதை பாராமல் புறத்தில் பல சிந்தனைகளை செலுத்தியதினால் பல்வேறு தீமைகளை தரக்கூடிய பிறவி பெருங்கடலில் மூழ்கி விடுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் பரமனின் சொரூபமான பரகதியை அடைய மாட்டார்கள் அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. இப்போ நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அகமுகத்தில் தான் நம்ம வந்து நம்மளை யாரும் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம இந்த புற விருத்தியை நம்ம விட்டுட்டு நம்மளுடைய அகத்துல நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், விசாரம் பண்ணணும். இப்ப ஜென்ரலா இப்ப நிறைய பேர் மகான்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ அகமுகமா பாரு, அகக்கண்ல பாரு, உள்ள பாரு, உள்ள திரும்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப இதை வந்து பெரும்பாலானவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, உள்ள திரும்பு அப்படின்ன உடனே ஏதோ நம்ம உள்ள ஏதோ விஷயம் இருக்குமா, இல்ல உள்ள நம்ம ஏதாவது பார்க்கலாமா அப்படின்ற ஒரு தியானத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே உள்ள ஏதோ நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுமா, அல்லது ஒரு புருவ மத்தியில ஒரு ஒளி மாதிரி தெரியுமா, அல்லது நமக்கு இருதய குகையில ஏதாவது ஞானம் வந்து வெளிப்படுமா அப்படின்ட்டுலாம் இவங்களா ஏதோ கற்பிதம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த அகக்கண்ணுங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க சரியா புரிஞ்சிக்காதனால, அல்லது சரியாக மற்றவர்களால் சொல்லி கொடுக்காதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அகக்கண்கிறது ஏதோ ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும் போல் இருக்கு, அதை நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு தெரியாம தெரியாம உள்ள திரும்பி திரும்பி எதையோ தேடுறாங்க. அப்ப உள்ள தேடுறாங்க, உள்ள தேடி என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இதுவே வந்து ஒரு அழியக்கூடிய உடல். இப்ப இந்த அழியக்கூடிய உடல் வந்து வெளியே தான் பல விஷயங்களை பாக்குதுன்னா, உள்ள பார்த்தா என்ன தெரியும்? குடலும் இருதயம் தானே தெரியும். அதை பார்த்து என்ன பண்ண போறோம்? ஆனா நிறைய பேர் அதை பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள பாக்குறேன் உள்ள பாக்குறேன்ட்டு உட்காந்துட்டு எதையோ பாத்துக்கிட்டு காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மனசு வந்து நான் உள்முகமாக திருப்புறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, வெளி விஷயங்கள்ல இருந்து நான் கழட்டி விடுறேன் இந்த மனசை, அப்ப எனக்கு இனிமேல் உள்ள பார்க்க போறேன் அப்படின்னா, உள்ள இருந்து வரக்கூடிய சம்ஸ்கார பதிவுகளை இவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எப்ப தீர்ந்து முடியும்? இப்ப நம்ம உள்முகமாக பாக்குற எண்ணங்கள் பாத்தீங்கன்னா, தியானத்துல உட்காடுறவங்க எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, என்ன விருத்திகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். இப்ப புற விருத்தியில் இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா, நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அந்த செயல் சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டுல மனம் ஈடுபட்டுடும். இப்ப நீங்க எதை செஞ்சாலும் அதுல போய் உட்காந்துட்டு இருக்கோம், அதுல மனசு வந்து ஒன்றி அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட நமக்கு வந்து நேரம் போறதே தெரியாம போயிட்டோம். ஆனா நீங்க அகக்கண்ட பாக்குறேன் அகப்பக்கம் திரும்புறேன்னு சொல்லிட்டு மனசை உள்ள நிறுத்துறேன்னு சொல்லிட்டு திரும்பி உட்காடுறாங்க பாருங்க, நிறைய பேர் இந்த தியானம் பண்றேன்ட்டு. இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, 10 நிமிஷம் கூட ஒழுங்கா உட்கார முடியாது. என்ன காரணம்னா, அவ்வளவு என்ன பதிவுகள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எந்த வேலையும் கொடுக்கலையில மனசுக்கு. இப்ப மனசுக்கு வந்து எதையாவது ஒண்ணு பிடிக்க வச்சிடணும், இல்லைன்னா எதையாவது பிடிச்சி கிளறிக்கிட்டே இருக்கும். அப்ப அதைதான் நம்ம யானையோட ஓமானம் பண்ணுவாங்க. இந்த யானை கிட்ட வந்து அங்குசத்தை கொடுத்துட்டா அது கையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும். துமிச்சங்கையில அந்த பொருளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ட பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும், போய் அதை பிடிச்சிகளுக்கும் இதை பிடிச்சிகளுக்கும் மற்ற பொருள்களுக்கு சேதாரத்தை பண்ணிடும். அப்ப இந்த யானைப்பாகன் என்ன பண்ணுவான்னா, இது கம்மனுக்கு அமைதியா நிக்கணும்னா, இது கையில நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அது கையில ஒரு அங்கு சுத்தியோ வேற ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்துட்டான்னா, அதை வாங்கிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா காலை ஒரு கிலோ மட்டும் ஆட்டிக்கிட்டு சும்மா நின்றுட்டே இருக்கும். இப்ப இதை வந்து மனதோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இப்ப நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்தாதான் இந்த மனசு நிற்கும். ஆனா எதையும் கொடுக்காம இந்த மனசை நீங்க சும்மா நிறுத்துறேன்னு சொல்லி ட்ரை பண்ணீங்கன்னா அந்த சும்மாவே நிறுத்த முடியாது. அதனாலதான் மேக்சிமம் வந்து மெடிடேஷன் ஃபெயிலியர் ஆயிடுது. தியானம் எல்லாம் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, நீங்க மனதை வந்து நிறுத்த முயற்சி பண்ணுனா அது நிற்காது, ரொம்ப பூதாகரமா கிளம்ப பார்க்கும். ஏன்னா நீங்க கண்ணை மூடி அமைதியா உட்காந்து பாருங்களேன், உள்ள இருந்து எவ்வளவு சம்ஸ்காரங்கள் வெளிப்படுதுன்ட்டு எண்ணங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அமைதியா உட்காந்த பிறகுதான் குக்கர் ஆஃப் பண்ணமா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை வரும். திருப்பி இல்ல அந்த ஃபேன் சுவிட்ச் போட்டனே அது அமைச்சனா இல்லையா தெரியலையே இப்படின்ட்டு ஒவ்வொரு எண்ணங்கள் ஒரு வினாடி வினாடி இந்த புறத்துல நம்ம என்னென்ன காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அது சம்பந்தமான விருத்திகள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட விருத்திகள் எல்லாம் வரும். துணி காய போட்டனே அதை எடுத்துடலாமா, இல்ல வந்து துணி துவைக்கணுமா அதை செய்யலாமா, இல்ல சமையல் இந்த வேலையை பாக்கி வச்சுட்டேன் அதை முடிச்சிடலாமா. தியானத்துல உட்காதும் போது மட்டும்தான் அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆண்கள் அதே மாதிரி தியானம் பண்றேன்ட்டு உட்காந்தாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு ஆபீஸ் ஞாபகமே வந்துடும். வீட்டில் இருக்கிறப்ப கூட ஆஃபீஸை பற்றி சிந்தனை பண்ண மாட்டாங்க. தியானத்தில் உட்காந்த பிறகுதான், ஓ ஆஃபீஸில் அந்த ஃபைல் நம்ம அன்றைக்கி முடிக்காமல் விட்டோம், இந்த ஃபைலை முடிக்காம விட்டோம், இதை பார்த்துடலாம் அதை பார்த்துலான்ட்டு அவரவர்கள் என்ன மாதிரி மனோவிருத்திகளில் புறத்தில் விளையாடிட்டு இருக்காங்களோ அது சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வந்து அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சு. அப்போது இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அகக்கண்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேதாந்த விஷயங்களை உள்வாங்கக்கூடிய ஞானத்தை தான் அகக்கண் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சாஸ்திரம் வந்து இதை தெளிவுபடுத்துது. பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறாரு, அர்ஜுனா உன்னுடைய ஊனக்கண்ணால நீ என்னை பார்க்க முடியாதுப்பா, உனக்கு நான் ஞான கண்ணை தரேன், நீ அதன் வாயிலாக என்னை பார் அப்படிங்கிறாரு. அப்ப பகவத்கீதையில வந்து ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, இப்ப சாதாரண இந்த புறக்கண் வழியா நம்ம இறைவனை தேட முயற்சித்தா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா நாம கண்களால் பார்க்கக்கூடிய தகுதி உள்ள இறைவன் அவர். இந்த சாதாரண அழியக்கூடிய கண்கள் வழியா இறைவனை பார்த்துட முடியுமானா? முடியாது. சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்? அகக்கண் கொண்டு பார்க்கலாம் அப்படின்னா, இங்க அகக்கண்ங்கிறது என்ன? நான் ஏதோ உள்ள இருந்து ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு பாக்குறேன், இல்ல உள்ள திரும்பி பாக்குறேன்ட்டு நமக்குள்ளேயே உள்ள இருக்கிற எண்ணத்தையும் மனசையும் பாக்குறதுனால என்ன தெரியும்? நம்ம கிட்ட இருக்கிற கழிவுகள் தானே வெளியே வரும், சம்ஸ்கார பதிவுகள் தான் வெளியே வந்துகிட்டே இருக்கும். எனவே ஒரு சேர் அங்க அப்படியே அமைதியா நிக்குது, அந்த சேர்ல போய் ஒரு குச்சியை வச்சு கலக்குனா இன்னும் மோசமான ஸ்மெல்லும் கெட்ட விஷயங்களும் தானே வெளியே வர ஆரம்பிக்கும். அதுபோல மனசுல ஏற்கனவே ஏகப்பட்ட கழிவுகள் இருக்கு. அந்த மனசை போய் திருப்பி நான் உள்ள பக்கமா திரும்பி அதை நான் நிறுத்த போறேன், ஆராய்ச்சி பண்ண போறேன், விசாரம் பண்ண போறேன்ட்டு மனசையே பிடிச்சி இழுத்தோம்னா அது மீண்டும் என்ன பண்ணும்? ஏகப்பட்ட விவகாரங்களை வெளியே கொண்டு வரும். அப்ப இங்க நம்ம என்ன உண்மையிலே செய்யணும்? இப்ப இந்த மனசை போய் நம்ம கலைக்க கூடாது, இந்த மனசுக்கு நல்ல விஷயங்களை தான் நம்ம கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காக தான் இந்த கல்வி முறையே தேவைப்படுது அப்படிங்கிறது மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கல்விங்கிற ஒரு விஷயமே உன்னை அறிவதற்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. அது ஆதியில் அப்படித்தான் இந்த கல்வி இருந்தது. அதுதான் குருகுல கல்வியாக நமக்கு போதிக்கப்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு வந்த இந்த மெகாலயா பீரியட் கவர்மெண்டோட எஜுகேஷன் நமக்கு என்ன ஆச்சுன்னா, கல்வி முறை மாற்றப்பட்டு பணம் சம்பாதிப்பதற்கான கல்வி முறையாக நம்ம கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது போன்ற விசாரங்களை மேற்கொள்ற விஷயத்துல என்ன சொல்ல வருதுன்னா, ஞானம் என்ன, நீ யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத ஒரு மாணவன் நன்றாக கற்றுக்கொண்டு அதுல தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அவன் என்ன பண்ணணும், உலக விவகாரங்கள்ல நான் எப்படி வாழ்வது, அடிப்படை தேவைகளுக்கான அடுத்த காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப அடிப்படை கல்வியே இப்ப சரியில்லாம போனதுனாலதான் நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, பணம் பணம் பணத்தை நோக்கியே ஓடுது. ஆரம்பத்திலிருந்தே குழந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தும் போதே, ஒரு எல்கேஜி ஸ்டாண்டர்ட்ல வைக்கும் போதே இவன் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் பேரண்ட்ஸ் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப வைக்கும் போது அந்த குழந்தைக்கு அதுக்கான மோட்டிவ் என்னன்னு பார்த்தா, அந்த தொழில தான் நல்லா வருமானம் கொடுக்க முடியும், அவன் வந்து ஒரு டாக்டர் ஆயிட்டான்னா லட்ச லட்சமா சம்பாதிப்பான் அப்படின்னு அந்த மணி மோட்டிவ், மணி மைண்ட் தான் பேரண்ட் கிட்டே இருக்கு, ஸ்டூடெண்ட்டையும் அப்படிதான் உருவாக்குறாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, இன்றைய ஜென்ரேஷன் பூரா பணத்தை நோக்கி தான் போகுதே தவிர ஒருத்தருக்கிட்டையுமே வந்து ஒரு மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், உபகாரமா வாழணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம போச்சு. ஆனா அன்றைய கல்வி முறை அப்படி இல்லை, தன்னை அறிந்து தன்மயம் அதில் ஃபர்ஸ்ட் போதிச்சது. இந்த உலகத்துல வந்து நீ மட்டும்தான் இருக்கிற, உன்னுடைய உருவம் தான் இங்க எல்லாமே பிரதிபிம்பிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சுன்னா, யாருமே தன்னைத்தானே உபதாசீனப்படுத்த மாட்டான், தன்னைத்தானே உபத்திரம் பண்ண மாட்டான், அஹிம்சை வழியில வாழ்வான், எந்த உயிரினங்களும் ஹிம்சை பண்ண மாட்டான். ஆனா இப்ப என்னாச்சு, எல்லாரையும் துன்புறுத்தி வாழக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்ம கிட்ட வந்துடுச்சு. அப்ப இந்த கல்வி முறைதான் இங்க ஞானம். அந்த ஞானத்தை அடையும் போதுதான், அந்த அகக்கன் திறக்கும் போது மட்டும்தான் நம்முடைய மெச்சூரிட்டியே கூடும். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அறியாமையை நீக்குவதற்காக தான் இந்த சாஸ்திரம் கொடுக்கப்படுகின்றதே தவிர அறிவை புகட்டுவதற்காக சாஸ்திரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லுது. அப்ப நாம இந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மிடத்துல இருக்கின்ற அறியாமைகள் பூரா நீங்கிவிடும். ஏன்னா நம்ம எல்லாம் எந்தெந்த விஷயத்தை சிக்கிக்கிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம், தியானம்னா என்ன, தவம்னா என்ன, ஜபம்னா என்ன, பூஜைனா என்ன அப்படின்னு நம்ம புரியாம ஆரம்ப படிநிலைகள்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து விடுபட முடியாம அதுலயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிநிலைகள்ல மேல வரலாம்னா வருவதற்கு தயாராக இல்லை. இப்ப ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற மாணவன் அஞ்சாம் கிளாஸ் ஆசிரியர் பிடிச்சி போச்சு, அந்த பாடத்திட்டம் பிடிச்சி போச்சு, இங்கேயே உட்காந்துருந்தான்னா அப்புறம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எல்லாம் எப்போ வர்றது? அப்படி நிறைய பேர் வர தயாரா இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த பூஜையே பிடிச்சிருக்குங்க, இதுவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால இதையே நான் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. இன்னும் ஒரு சில என்ன சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு ஜபம் பண்றதுதான் பிடிச்சிருக்கு, நான் ஜபம் பண்ணிக்கிட்டே அப்படி காலத்தை ஓட்டிடுறேன் அப்படின்னு ஜபத்தில் உட்காந்துடுறாங்க. இப்போ இந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ இல்லை இந்த பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும், மன தூய்மை உண்டாகும். ஆனா அந்த தூய்மையான மனதில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கவே இல்லைன்னா அப்புறம் அந்த மனசு எப்படி அறிவாக மாறும்? ஏன்னா தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பாது இல்லை, ஏன்னா அறியாமையினால்தான் இது வந்து உடல் எடுத்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது மனசு. அப்போ அந்த உடலை கொண்டு அந்த மனதை கொண்டு தன்னை யார் என்று அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த உடலும் மனமும் நம்ம இல்லாம செய்ய முடியும். அப்பதான் அந்த காரணத்தேகத்தை அழிக்க முடியும். அப்ப இந்த காரணத்தேகத்திலிருந்து வந்த சூக்ஷம தேகமாகிய மனம், அந்த சூக்ஷம தேகத்திலிருந்து வந்த ஸ்தூல தேகமாகிய இந்த உடல் அப்படிங்கிற படிநிலையில அப்படியே ரிவர்ஸ் போகணும். அப்ப இந்த உடலும் இந்த மனமும் அழியும் போதுதான் அந்த காரணத்தேகத்தை அழிக்க முடியும். அப்ப இந்த உடலும் மனமும் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்ம ஞானம் ஒன்றுதான் வழி அப்படிங்கறத தெல்ல தெளிவாக எல்லா மகான்களும் கூறுறாங்க. சாஸ்திரம் அதை தான் வலியுறுத்துது. அப்படி அது வலியுறுத்தும் போது என்ன சொல்லுதுன்னா, அந்த பாடத்திட்டங்களை படிநிலைகளாக வகுத்திருக்கின்றது. கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் அப்படின்ட்டு மூன்றாக வகுத்து கொடுத்து, ஃபர்ஸ்ட் கர்மகாண்டத்துல நீ படிநிலைகள்ல ஃபர்ஸ்ட் பழகு, மனதை தூய்மைப்படுத்துவதற்கான பக்தி, யோகம், பூஜை, புனஸ்காரங்கள், அப்புறம் உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்ப்பா, தப்பு கிடையாதுன்னு சொல்லி கொடுக்குது. ஆனா அதையெல்லாம் நம்ம கத்துக்கிட்ட பிறகு அதனால அடைஞ்ச நன்மை என்ன, இதன் மூலமாக நான் அடைந்த தெளிவு என்ன அப்படின்னு நம்ம அடுத்த விசாரத்துக்குள்ள நம்ம வரும்போது தான், சரி இது எனக்கு ஒரு மன தூய்மையை உண்டு பண்ணியிருக்குது, அப்போ இதன் மூலமா எனக்கு என்ன நான் அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு தெளிவு வந்தா அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கும் போது தான் தேடுதல் அதிகமாகும். அப்போ அந்த தேடுதல் வாயிலாக தான் இந்த ஞானம்ங்கிற ஒரு பாதைக்குள்ளேயே நம்ம நுழைய முடியும். அப்ப அதனாலதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற படிநிலைகளை வகுத்து கொடுத்து படிப்படியாக நம்ம மேல வந்து சன்மார்க்கம் என்கின்ற இந்த ஞான பாதையிலே பயணிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சஞ்சித கர்மாவை நம்ம அழிக்க முடியும். இல்லைன்னா சஞ்சித கர்மாவை அழிக்கவே முடியாது. சஞ்சித கர்மாவை அழிக்காம பிறவி பெருங்கடலை கடக்கவே முடியாது. ஏன்னா அது ஏகப்பட்டது இருக்கக்கூடிய விஷயங்களை திருப்பி அடுத்த உடம்புக்கு தயாராகிக்கும். ஏன்னா இந்த உடம்பு வந்து இந்த பிறவில் எனக்கு இப்ப பிரச்சனை இல்லை, எந்த எண்ணமும் இல்லாம கூட நான் விடும்போது எனக்கு மனசை விட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னாலும் திருப்பி அங்கிருந்து தூக்கிட்டு வரும் அடுத்தது, ஏன்னா அது இருக்குதே. அப்ப அதை அழிக்கணும் அப்படின்னா அந்த விதையை எரித்து நாசம் பண்ணணும். அந்த விதையை நாசம் பண்ணுவதற்கு என்ன வழின்னா இந்த ஆன்ம ஞானம் ஒன்றுதான் வழிமுறை. அப்ப அதனாலதான் அவர் தெல்ல தெளிவாக திருப்பி திருப்பி சொல்றாரு, அழிவிலாத தற்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர் வழி நடப்பவர் பாராமுகமாயினான் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர் கான். இப்ப ஒரு வழியில நடக்கிறவன் பாராமுகமா இருந்தாலும் மலர்ந்த கண் வச்சிருந்தாலும் அவன் குழியில விழுறது கண்டிப்பா நடக்கும். அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகளானோர் பழிதரும் பிறவி கடல் அளந்தவர் பரகதி அடையாறு அப்படின்னு அவர் தெல்ல தெளிவாக இந்த பாடல்ல சுட்டி காட்டுறாரு 53வது பாடல்ல. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அகக்கண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க ஆத்ம ஞானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் மூன்றாவது கண் அப்படின்லாம் சொல்லப்படுது. இப்ப மூன்றாவது கண்ணனோட நிறைய பேர் எங்க நம்ம நெற்றிக்கண் மாதிரி ஒண்ணு திறந்துக்கோம், அது வழியா நம்ம எல்லாத்தையும் பார்த்தலாம், எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரு விதமான கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க ஞானக்கண் தான் மூன்றாவது கண், அந்த ஞானக்கண் தான் அகக்கண். அப்ப அந்த ஞானக்கண் தான் சாஸ்திரங்களை படித்து தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய உள்ளம்ங்கிற ஒரு நிலைப்பாடு. இப்ப மனதனுடைய படிநிலைகளை பக்குவப்படுத்திக்கிட்டே கொண்டு வரும்போது அது உள்ளம்ங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது தன்னை உணர்ந்து கொள்ளும். அப்ப தன்னை உணர்ந்து கொண்ட பிறகு தனக்கு வேறாக எதுவும் இல்லை அப்படிங்கிறது எப்போ அது தெரிஞ்சுக்கிதோ அப்ப அது மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண்ணுக்கு வந்துருச்சு. அந்த கண் திறந்துடுச்சு, அதுக்கு அவ்வளவுதான். அந்த கண் திறந்துடுச்சுன்னா முடிஞ்சுது, அதான் விழிப்பு விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இங்க விழிச்சுக்கோ விழிச்சுக்கோங்கிறது என்ன, இந்த ரெண்டு கண்ணையா விழிச்சுக்க சொல்றோம், இந்த ரெண்டு கண்ணை விழிச்சுக்கிட்டு என்ன பண்றது, இது டெய்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, உலக விவகாரங்கள்ல உள்வாங்கிட்டே தான் இருக்குது, இந்த கண்ணு விழிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் தான் வந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த கண்ணையா விழிச்சுக்கோ விழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க மகான்கள் அப்படின்னா இல்ல, அகக்கண்ணை விழிச்சுக்க சொல்றாங்க. அப்ப அந்த அகக்கண்ணை நம்ம விழிச்சுக்கிறதுங்கிறது என்னன்னா இப்ப இது போன்ற சாஸ்திரங்களை படித்து தெரிந்து கொள்வது ஒன்றுதான் வழி. ஏன் இந்த சாஸ்திரங்களை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துது அப்படின்னா இது வந்து மனிதனுக்கு மட்டுமே உரித்தானது, வேற ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு இந்த பாடத்திட்டத்தை நடத்த முடியுமா? ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ இந்த வேதாந்த விஷயங்களையோ இந்த சாஸ்திரங்களையோ உபதேசம் பண்ணா அது கேட்குமா? அது கேட்காது, கேட்டாலும் புரியாது. அப்போ இதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி சக்தி யாரிடத்துல இருக்குன்னா மனிதன் இடத்துல தான் இருக்குது. அப்ப அதனாலதான் இந்த சிஷ்யன் கேட்கறான், இப்ப நிறைய அறிவுள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி விஷயத்தை உள்வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவன் போன பாடல அவன் கேள்வி கேட்கறான் பாருங்க. தன்மயம் தரும் மகிமையை விபுதராம் சமர்த்தரும் அறியாமல் கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உரையீரே. அப்ப இந்த கர்மாவில போய் விழுந்து விழுந்து அழிந்து போகிற காரணம் எதனால? இவ்வளவு அறிவாளிகளா இந்த உலகத்துல எத்தனையோ பேரை நான் பாக்குறேனே, அவர்களெல்லாம் ஏன் இது வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டா இவர் சொல்றாரு, அகக்கண் திறக்காம இருக்குது அவங்களுக்கெல்லாம், அவங்க வந்து புறக்கண்ணில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியிருந்து ஏத்தி வச்சுட்டு இருக்கிற விஷயத்தை தான் அவங்க அறிவு ஞானம்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா உள்ளிருந்து மலர வேண்டிய விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்க தயாரா இல்லை அப்படிங்கிறது இந்த பாடல அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் பிறவி கடல அழுந்தி போயிடுறாங்க, அவங்க பரகதி அடைய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு 53வது பாடல தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா புறக்கண் கொண்டு நம்ம பார்க்கிற விஷயங்கள் என்ன, உலக விஷயங்கள் தானே பாக்குறோம். அப்ப வெளியிருந்து நம்ம எதை படிச்சாலும் அதெல்லாம் புறத்திலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட அறிவாகத்தான் நம்ம கிட்ட இருக்கும், அதெல்லாம் நம்முடைய எண்ணங்களாகத்தான் நமக்கு பதிவாகும். இப்ப நம்ம ஒரு பிசிக்ஸ் படிச்சாலோ கெமிஸ்ட்ரி படிச்சாலோ பயாலஜி படிச்சாலோ நமக்கு என்ன சம்பந்தம் வருது, அது சம்பந்தமான அறிவு நம்ம கிட்ட மலருது. ஆனா அது எதுக்காக பயன்படும், புற விஷயங்கள்ல தான் நமக்கு பயன்படும். ஆனா நம்மளை நாம் யார் என்று அறிந்து கொண்டோ, அது இறைவனை யார் என்று தெரிந்து கொண்டோ இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியுமான்னா அந்த கல்வி நமக்கு உபயோகப்படாது. அப்போ நமக்கு அது அகக்கண் தரக்கக்கூடிய ஞான கல்வி தான் நமக்கு உபயோகப்படும். அப்போ அந்த ஞான கல்வி தான் முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தலையாய கல்வி அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் ரொம்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த கல்வி திட்டம் நம்முடைய பாடத்திட்டங்களிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. ஏன்னா கல்வி முறை மாற்றப்பட்டு விட்டது கலாச்சார சீர்கேடுனால, ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்புனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆங்கிலேய கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டோம், ஆங்கில கல்வி முறைகளை தான் படிக்கிறோம், அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறி போச்சு. அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் நம்ம இடத்துல இல்லாம போனதுனால இன்றைய அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் கூட இதெல்லாம் சொல்ல தெரியல, தெரிஞ்சுக்க விரும்பல. ஏன்னா ஆன்மீகமும் முழுக்க முழுக்க வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு எல்லாருமே எப்படிலாம் ஆன்மீகத்திலேயே எப்படி பிசினஸ் பண்ணலாங்கிறதா நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர தன்னை அறிந்து தன்மயமாதல வந்து யாருமே தெரிஞ்சுக்க தயாரா இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான கோயில்கள்லையும் ஆன்மீக விஷயங்கள்லையும் நீங்க பாருங்க, எல்லாம் பிசினஸ் மைண்டு தான். இந்த இதை பண்ணா எப்படி காசு வரும், அதை பண்ணா எப்படி காசு வரும், இந்த மாதிரி ஒரு சாமிக்கு அலங்காரம் பண்ணா எப்படி அவங்களை கூட்டம் கொண்டு வரலாம், அதனால என்ன தட்சிணை நமக்கு தட்டுல கிடைக்கும், அப்படின்னு அர்ச்சகர்கள் முதல் கொண்டு பெரிய பெரிய அறநிலையத்துறை வரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை தான் செய்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்க பக்காவா. அப்ப அந்த மாதிரி ஒரு செட்டப் ஏன் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் ஃபெயிலியர் தான். ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, கம்ப்ளீட் வந்து சம்பாதிக்க மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்குது. அது ஆன்மீகத்திலயும் சம்பாதிக்க தான் கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரூட் வேணும். அது அறிவியலா இருந்தாலும் என்ன, ஆன்மீகமா இருந்தா என்ன, நமக்கு தேவை பணம். அப்ப ஏதோ ஒரு வகையில ஆன்மீகவாதிகளா கூட வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம பணத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தான் ஜோதிடர்களும் சாமியார்களும் பணத்தை அள்ளி குவிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதை ரைடு வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க அதிகாரிங்க. அப்ப அரசியல்வாதி கிட்ட ஒரு ரைடு வருது, ஆன்மீகவாதி கிட்ட ஒரு ரைடு வருது. ஏன்னா அப்படி கட்டுக்கட்டா பணம், ஏன்னா பூரா பணத்தை அசைனால உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஜனங்களும் வந்து இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படிக்காதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆன்மீகம்னா ஏதோ வெளியிருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் இருக்கு, யோகா மாதிரி விஷயங்கள் போல் இருக்கு, அப்புறம் பக்திங்கிற மாதிரி விஷயம் போல் இருக்குன்ட்டு எதையோ நோக்கி ஓடுறாங்க. அவங்க பக்தி செய்ய போன உடனே அதுல ஏகப்பட்ட தவறான விஷயங்களை புகுத்தி இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி புது விஷயங்களை வேற புகுத்துறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பிரதோஷம்னு ஒரு வழிபாடு இருக்கு பாருங்க, அது ஒரு 15 வருஷமா தான் பயங்கர கூட்டம். என்னோட சின்ன வயசுல அந்த பிரதோஷம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப பிரதோஷம்ங்கிற ஒரு வழிபாடு கோயில்ல அப்படி கூட்டம் அலமோது. ஏன்னா புதுசா ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டாங்க இந்த அர்ச்சகர்கள். என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயில்ல கூட்டமே இல்லை, ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க, நமக்கு கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது, அப்ப எப்படி கலெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு புது புது யுக்தியை உள்ள கொண்டு வந்து புகுத்தணும்னா ஜனங்க வந்து அலமோத ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு புகுத்துறாங்க. ஏன்னா அதுக்குண்டான மாதிரி இந்த ஆன்மீக இதழ்கள் வேற இருக்குல்ல, குமுதம் ஜோதிடம், குமுதம் ஆன்மீகம் அப்படின்ட்டு இந்த ஆன்மீக புத்தகங்கள்ல அப்படியே கதை விடுறாங்க நிறைய. இப்படி பண்ணா இப்படி வந்துடும், இதை படிச்சு அந்த சென்று வந்துடும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு பணம் பார்க்கலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டா அப்படி ஒரு ஆள் கிடைக்கும் அப்படின்னு மக்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இந்த புறத்துல இருந்து அறியாமைகளை ஏற்றி விடுறாங்க. அப்ப இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு இப்ப அவன் தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, ஓ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த நன்மை வந்துடும், அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த நன்மை வந்துடுமான்ட்டு தேடி தேடி போறான். ஆனா எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எந்த நன்மையும் வர, எப்படி நீங்க மனிதர்களை பார்த்தாலும் எல்லாரும் துயரத்தில் தான் இருக்காங்க, துன்பத்தில் தான் இருக்காங்க. இப்ப எல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இந்த பிரதோஷ வழிபாட்டுல கலந்துருந்தான்னா அவன் துயரம் தீர்ந்து கூட்டம் குறைஞ்சிருக்கணும்ல. அப்ப நன்மை வந்திருந்தா ஜனங்க என்ன பண்ணிருப்பாங்க, நான் எனக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்தா எனக்கு நல்லது வந்துருச்சு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம்ல. திருப்பி திருப்பி போய் கஷ்டத்தை முறையிடுற மாதிரி தான் கூட்டம் போயிட்டே இருக்குது. எந்த வகையிலாவது எனக்கு நல்லது செஞ்சு கொடுங்க, ஏதாவது வகையில என்னுடைய பிரச்சனை தீர்த்து கொடுங்க அப்படின்ட்டு ஜோதிடர்கிட்டையும் கோயில்லையும் மக்கள் கூட்டம் அலமோதுறதை இப்ப நம்ம பாக்குறோம். ஏன் இப்படி அலமோதுது அப்படின்னா, இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அர்ச்சகர்களும் இவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தான் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். நான் இதை அவங்க குழப்ப கெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, அதாவது அறியாமையை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். அவரவர்கள் வாழட்டும், ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சம்பாதிப்பதற்கு 1000 வழி இருக்கு, அதை ஏன் ஆன்மீகத்தை கொண்டு வந்து செய்யணும். இப்ப எத்தனையோ தொழில் இருக்கு, வேற தொழில சம்பாதிக்காமல்ல, இந்த ஆன்மாவை அறியக்கூடிய ஒரு விஷயமாகிய ஆன்மீகத்துல பிசினஸ் பண்றது வந்து ஏற்பட்ட கர்மாவை சேர்த்திக்கும், அது அவங்களுக்கு தெரியலங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ இந்த ஜென்மத்துல நமக்கு இந்த தொழில் செட்டிச்சுன்னா நல்லா காசு பார்த்துடலாம், ஏகப்பட்ட வருமானம் நமக்கு வந்துடுதுன்ட்டு அந்த ஆசையில் அவங்க அலையிறாங்க. ஆனா என்ன நடக்கும், அந்த செயல் விளைவுகள் என்ன என்ன பண்ணோம்னா, கர்மாவா மாறி ஆகாமிய கர்மாவா சேர்ந்து திருப்பி சஞ்சீதத்துல போய் ஸ்டோர் ஆகி அடுத்தது ஒரு இனிப்பிறவுக்கு வந்துருவாங்க. ஏன்னா பெரியவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க பாருங்க, சிவம் சொத்து குலம் நாசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சிவம் சொத்துன்னா ஏதோ சிவன் கோயிலுடைய சொத்து அல்ல, இந்த பிரபஞ்சத்துல தவறான பாதையில பயணிக்கிறவனுக்கெல்லாம் வந்து அவனுடைய பரம்பரையே இல்லாம போயிடுது. பொதுவா நிறைய பேரை நீங்க பார்க்கலாம் கோயில்கள்ல வந்து பூஜை பண்றவங்களும் பணத்தை நோக்கி ஓடுறவுடைய அர்ச்சகருடைய குழந்தைகள்லாம் பாருங்க, ஊனமா பிறக்கும், அப்புறம் வந்து குழந்தை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் பாவங்கள் தான், ஏன்னா சந்ததிகள் இல்லாம போயிடுது, அந்த குலமே கெட்டு போகுது. காரணம் என்னன்னா பணத்தாசை. அப்ப இந்த நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சந்ததிகள் வளர்றதுக்கும் சந்தான பாக்கியம்னு சொல்றோம், ஒரு குழந்தை பேருங்கிறது இளர தர்மத்துல வளர்றவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இந்த வழிமுறைகள்ல அந்த ஜென்ரேஷன் கரெக்டா கொண்டு வர்றதுக்கும் தன்னுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கிறதுக்கும் தன்னுடைய சமுதாயம் மேலோங்குவதற்காக தான் சாஸ்திரம் வந்து தர்மங்களை வகுத்து கொடுத்துருக்குது. அது என்ன சொல்லுது, பிரம்மச்சரியம், இல்லம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு வகுத்து கொடுத்துருக்கு. அப்போ ஒரு பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியாக சன்னியாசத்தை கொண்டு வரலாம் இல்லை, ஏன் கொண்டு வரல? அப்ப பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் உனக்கு இல்லறம் தேவைப்படுது, இல்லற தர்மத்துல தான் நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதன் வழியா நீ நிறைய மனப்பக்குவத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் நீ உன்னுடைய நிலைப்பாட்டில் நீ உயர்ந்த பிறகு உன்னுடைய சந்தேகங்களுக்கு உண்டான வழியை காட்டிட்டு நீ வானப்பிரசத்தில் நின்றுக்கோ. அதுக்கு பிறகு நீ மனதை வந்து விட்டுடு, அதான் சந்நியாசம். எண்ணங்களற்ற நிலையில நின்று அந்த இறைத்தன்மைக்குள்ள நுழைஞ்சிடு. அதாவது தன் மனதில் எண்ணங்களை துறப்பது தான் இங்க சந்நியாசம். சந்நியாசம்னால மனதை துறப்பது தான், சமஸ்கிருத வார்த்தை அது. சந்நியாசம் அப்படின்னா துரத்தல் அப்படின்னு பேர் அதுக்கு. சந்நியாசம்ங்கிற வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து துரத்தல்னு தமிழ் அர்த்தம். துரத்தல்னா எது துறப்பது அப்படின்னு தெரியாததுனால நாம என்ன நினைச்சுக்கிறோம், ட்ரெஸ்ஸை துறந்துடுறோம். சரி, நான் போட்டுக்கிற கலர் ட்ரெஸ்ஸை திறந்துட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா சந்நியாசம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அல்லது பொண்டாட்டி பிள்ளைகளை திறந்துட்டா அது சந்நியாசம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ பற்றறுத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, மனம் வந்து ஆசைகளை விடுவது தான், வேற ஒன்றுமே கிடையாது. பற்றறுத்தல்ங்கிறது வைராக்கியம் மனதிற்கு வரும். வைராக்கியம்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, பற்றறுத்தல் தான். அப்போ இந்த பற்றறுத்தல்னா எதை பற்றறுக்கணும், இந்த உலக விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மை கிடையாது, இது வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது என் மீது, இதெல்லாம் வந்து போகிற சமாச்சாரம், ஆனால் என்றும் அழியாத சாஸ்வதமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுத்தறிவு நமக்குள்ள கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தி எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நித்தியத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு சாஸ்வதம். அநித்தியமான விஷயங்களுக்குள்ள மனசு போய் சிக்கிக்குச்சுன்னா கர்மா வந்து சேர்ந்துடும், அது தப்பிக்கவே முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம்னு சொல்லுது. அப்போ ஒருத்தருடைய அனுபவம் ஏன் மோசமாக இருக்குது, தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டங்கள் வருது அப்படின்னா, அவங்க ஏற்கனவே என்ன வினை செஞ்சாங்களோ அது அவங்களுடைய அனுபவமாக வருது. அப்போ நாம் இந்த மாதிரி பாடங்களெல்லாம் படிச்சுட்டு ஒரு தெளிவுக்கு வந்துட்டால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே பயங்கரமான மூட்டை வச்சுருக்கோம்ப்பா சஞ்சித கர்மா, அதை ஃபஸ்ட் நம்ம அழிக்கிற வழி என்னன்னு பார்ப்போம், இப்போ நமக்கு இந்த ஆகாமிய கர்மாவில் இன்னும் குப்பையை சேர்த்திக்க வேண்டாம், அப்புறம் பிராரப்த கர்மாவை கொண்டு வந்து அதை அழிச்சு அதை தீர்த்து முடிக்கணும், அப்போ நம்ம இதை ஒழுங்காக இந்த பிறவியை பயன்படுத்திக்கிட்டு முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துட்டால் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பாதைகள்ல இந்த மாதிரி நூல்களை படிக்க வந்துடுவோம். இந்த மாதிரி நூல்களை படிக்க வந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும், இல்லைனா வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அப்ப அதை புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த 53வது பாடல்ல அதுதான் அவர் தெளிவுபடுத்துறாரு. பரகதி அடையாருன்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த மாதிரி பிறவி கடல்ல அழுந்தி விடுவார்கள், புறக்கண்ல பாக்குற விஷயங்கள்னால சிக்கிக்கிட்டு இருக்காங்க, கண்ணை திறந்துகிட்டே போய் குழியில விழுறாங்க அப்படின்றாரு. இதை வந்து திருமந்திரமும் சொல்லுது, குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறேன்னு திருமந்திரம் சொல்லுது. இப்ப ஒரு போலி குருவு கிட்ட போய் இவன் சிஷ்யம் போய் சிக்கிக்கிட்டு அவர் என்ன வழிகாட்டுறாருன்னு அந்த வழியில போய் பயணம் பண்ணி, அப்புறம் அவர் தேவையில்லாத இந்த பூஜை பண்ணு அந்த யாகம் பண்ணு அந்த ஹோமம் பண்ணுன்ட்டு அவனை வச்சு பிசினஸ் பண்ணி சிஷியனும் குருவும் சேர்ந்து நல்லா மூட்டை மூட்டியா பணம் சம்பாதிச்சு கடைசியில் ரெண்டு பேரும் எங்க போக போறாங்க, நரகத்துக்கு தான் போக போறாங்க. ஏன்னா குரு வழியில சிஷ்யம் போறான், அவன் எந்த குரு கிட்ட போய் சிக்கிறான், ஒரு குருட்டு குரு கிட்ட போய் சிக்கிக்கிறான். அப்போ அந்த மாதிரி சிஷ்யம் என்ன பண்ணுவான், அப்போ அவனும் அந்த குழியில் போய் தான் விடணும். ஏன்னா கண் இல்லாதவனை நம்பி கையை பிடிச்சிட்டு போனோம்னா ரெண்டு பேருமே எங்கே போய் விடணும், குழிக்குள்ளே தான் விடணும். அது மாதிரி இப்போ எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறத யாரை பிடிக்கணுங்கிறத சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. இங்கே சத்தை காட்டி கொடுக்கின்றவர்கள் தான் சத்குரு. சும்மா சத்குருன்னா எல்லாரும் சத்குரு ஆகிட முடியாது. இப்போ குரு சத்குருன்ட்டு ஆளால் போட்டுக்கிறாங்கண்ணா சத்குரு அப்படிங்கிறாங்க, சத்குருங்கிறதெல்லாம் அப்படி ஈஸியாக போட்டுக்க முடியாது. இந்த சத்துங்கிற இருப்பை காட்டி கொடுக்கின்றவர்கள் தான் சத்குரு. அப்ப அந்த மாதிரி ஒரு சத்தை யார் காட்டி கொடுக்குறார்களோ அவர்கள் பின்னாடி போனா அந்த கடை தேருவான், இல்லைன்னா தப்பிக்க முடியாது, பிறவி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுதான் இவர் அழகா இங்க சொல்றாரு. பொருளை பாக்குறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, மலர்ந்த கண் இருந்தாலும் குளிர் வீழ்வர்கான், அப்படி விழிமுகம் கொண்டு காமிகளானோர் பரிதரும் பிறவி கடல் அழுந்துவர் பரகதி அடையாரேன்ட்டு 53வது பாடல தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் இதை வந்து மேலும் சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், பாடல் என்ன சொல்றான் அப்படின்னா, சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயல் என்றோ, பிறந்த ஜீவர்கள் என் செய்வார், அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ, துறந்த தேசிக மூர்த்தியே என்றிடில் சுருதி நூற்பொருள் மார்க்கம் மறந்த மூடர் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய். இங்க வந்து குரு சிஷ்யன் பேசிக்கிறாங்க, சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்கிறான், சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயல் என்றோ, குருதேவா நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க இந்த செயல்கள் எல்லாம் ஈஸ்வர காரியம் ஈஸ்வர செயல்னு சொல்றீங்க, அப்ப எல்லாமே ஈஸ்வர செயலா இருக்கிறதுனால அனைத்தையும் துறந்த தேசிக மூர்த்தியே, ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் சிறந்த நன்மைகளும் துன்பம் தரும் தீமைகளும் கர்மபல தாதாவான ஈஸ்வருடைய செயல் அல்லவா, இதில் பிறப்பெடுத்த ஜீவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்கள் மீது குற்றங்கள் கூறுவதனால் என்ன பயன் உண்டாகும் அப்படின்னு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு சந்தேகம், இவன் இப்படி பாவம் பண்ணி ஆகாமிய கர்மாவில் சேர்த்திக்கிட்டு சஞ்சீத கர்மாவில் போய் குப்பையை சேர்த்திக்கிறான், பிராரப்த கர்மாவிலையும் முடிக்காம இருக்கிறான். அப்ப இந்த பிழை அவன் கடக்கவே முடியாது. அப்ப இந்த வினை பயனெல்லாம் இவன் சேர்த்திக்கிறான்னு சொல்றீங்களே சாமி, அது ஈஸ்வரனுடைய எண்ணம் தான் நீங்க இருக்கணும் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. அப்ப இது ஈசனார் செய்விக்கும் செயல் என்றோ. நீங்க கடந்த பாடத்துல என்ன சொன்னீங்க, இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனுடைய பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட்னு சொன்னீங்க. அப்ப இந்த காஸ்மிக் மைண்டுங்கும் போது இப்ப என்னுடைய செயல் இங்க என்ன இருக்குது, எல்லாம் அந்த ஈஸ்வரன் தானே செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லைங்கும் போது இதுல வர்ற பாவம் புண்ணியங்கள் எனக்கு எப்படி வரும் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சு போன மாதிரி, அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் அந்த கர்ம பலவான ஈஸ்வரன் தானே அந்த செயலை செய்ய வைக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட பாவப்பட்ட பிறப்பெடுத்த ஜீவர்களால என்ன செய்ய முடியும், அவங்க பாவம் அல்லவா, அவர்களால் என்ன செய்ய முடியும் கேட்கிறான். பாருங்க, பிறந்த ஜீவர்கள் என்ன செய்வார், அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி ஏதோ. அவர்களை போய் நீங்க பிழை சொல்றீங்களா, அது எப்படி சாமி அப்படின்னு திருப்பி ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறான். அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். பாருங்க, அகனே, ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஸ்ருதி என்ற வேத சாஸ்திரத்தையும் அதன் உட்பொருளையும் அறியாத மூடர்கள் அதனை கற்று அறிந்து கொள்ளாமல் இவர்களாகவே அவ்வாறு கருதி கொண்டு அனைத்தையும் இறைவன் செயல் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் பிரவிற்த்திக்குள்ள வருது. இப்போ இறைவன் வந்து பிரதிபிம்பிக்கிறான், பிரதிபிம்பிக்கிறதுல ஒரு பிரத்யேக அறிவு மனிதனிடத்துல பிரதிபிம்பப்பட்ட உடனே எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காத ஒரு பிரத்யேக அறிவு மனிதனிடத்துல இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கடந்த பாடத்துல கூட அந்த உதாரணம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ ஒரு ரோபாட்டுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோம், அது ஏகப்பட்ட செயல்கள் செய்யுது. ஒரு குக் பண்ணுனா போய் சமைக்கும், அந்த வாஷ் பண்ணுன்னா போய் துணி துவைக்கும். அப்படி எல்லா ப்ரோக்ராமிங் நம்ம அதில் போய் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் படி அந்த ரோபாட் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி செய்கிறதுக்கு பூரா நான் தான் இங்கேருந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன். நீ இதை வேலையை செய்ய அந்த வேலையை செய்யிட்டு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண உடனே அது எல்லா வேலையும் செஞ்சு வச்சுடுது. அப்போ வந்து அந்த ரோபாட் என்னென்னா தான் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டுருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ரோபாட்டில் வந்து திருப்பி உள்ளே போய் அந்த சிப்பில் இந்த செயல் வந்து நான் தான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறத மாத்தி எழுதுறேன், ப்ரோக்ராமிங்கை மாத்தி எழுதுறேன். அப்படி மாத்தி எழுத உடனே அந்த ரோபாட்டுக்கு வந்து இந்த செயல் செய்வது நான் அல்ல, என்னை இயக்க ஒரு இயக்குதாரி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது எப்படி ஒரு இன்டலெக்சுவல் லெவல்ல முன்னேறிடுச்சு. அந்த ரோபாட்டே வந்து இன்டலெக்சுவல் முன்னேறதுக்கு உண்டான தகுதி யாருகிட்ட இருந்தது வந்தது, நான் கொடுத்த அறிவு அதுக்கு, என்னுடைய ப்ரோக்ராமிங்ல அதை எழுதி வச்சிருக்கேன் அந்த ரோபாட்ல. அது மாதிரி இறைவன் என்ன பண்றான்னா அந்த இன்டலெக்சுவல் லெவலை வந்து படிப்படியா உயர்ந்து வர்ற பிறவிகள்ல மனிதனுக்கு கொடுக்குறான். அறிவு பரிமாணத்துல உயர்ந்து வர்ற பிறவி, இப்போ ஒரு புழுவுக்கோ ஒரு புல்லுக்கோ ஒரு பூச்சிக்கோ அந்த அறிவை கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த மெச்சூரிட்டி அதுக்கு வராது. ஆனா இந்த அறிவு பரிமாணத்துல படிப்படியா உயர்ந்து வந்த மனிதனுக்கு என்ன சொல்றாருன்னா, பாருப்பா உனக்கு இன்டலெக்சுவல் லெவலை நான் ரைஸ் பண்றேன், நீ யாருன்னு உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இருக்கேங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. நீயே ஆப்ரேட் பண்ணல, இந்த காரியமெல்லாம் நீ செய்யல, நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை வச்சு நான் இயக்கிட்டு இருக்கிறேன், என்னோட இயக்கத்துல நீ இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் நமக்கு கொடுக்குறான் பாருங்க. அதுதான் எங்க பகுத்தறிவு, ஆறாவது அறிவு. அப்ப இந்த ப்ரோக்ராமிங் எப்படி அவன் கொடுக்குறான், எப்படி எழுதி வச்சான் ப்ரோக்ராமிங் நம்ம மண்டையில எழுதி வச்சானா, சாஸ்திரமா கொடுத்துருக்கான். ஏன்னா இப்ப ஆறாவது அறிவு படைத்த மனிதன் தான் இந்த சாஸ்திரத்தை படிக்க முடியும். ஒரு மிருகமோ ஒரு யானையோ ஒரு பன்னியோ போய் இந்த சாஸ்திரத்தை படிக்காது. அப்ப மனிதன் தான் இந்த சாஸ்திரத்தை படிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட மனிதன் இந்த சாஸ்திரத்தை படிச்சு அதன் உட்பொருளை அறிந்து கொண்டான் என்றால் அவன் ஜீவன் முக்தன் ஆயிடுவான். அதை அறியாத மூடர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்காம என்ன பண்ணாங்க, தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு இவர்கள் என்னுடைய செயல் சொல்லி மனமயக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால இவனால் அந்த பிறவிலிருந்து விடுபட முடியலங்கிற தெரிஞ்சுக்குப்பாங்கிறத இந்த பாடல சொல்றாரு. பாருங்க, துறந்த தேசிக மூர்த்தியை என்றிடில் சுருதி நூற்பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய். அப்போ இந்த சாஸ்திரத்தை தெரியாம மறந்து போயிட்ட மூடர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் மனம் போக்கல போக்கல எந்த வேலையை வேணா செஞ்சுக்கிட்டு அதை வந்து இறைவன் செயல் ஈஸ்வரன் செயல் இவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சாஸ்திரம் அப்படி சொல்லப்படல. எப்ப இது வந்து ஈஸ்வர காரியம்னு தெரிஞ்ச பிறகு இவன் தனித்து இயங்க முடியாது. இப்ப இந்த ரோபாட் வந்து தனித்து இயங்க முடியாது, அதை ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கிற என்னுடைய கட்டுப்பாடுல இருந்து தான் அது இயங்கணும். அதுவா அஷ்டத்துக்கு ஆட முடியாது, ஏன்னா நான் தான் அதை இயக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி இறைவன் தான் என்ன இயக்கிட்டு இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய செயலை நான் இழந்து விடுவேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ரோபாட் வந்து இதை நான் செயல என்னை இயக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவரு தான் இயக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதனுடைய அகங்காரம் எப்படி நீங்கி விடுமோ அது போல இங்க இறைவன் தான் என்னை இயக்குகின்றான் என்று தெரிந்த பிறகு என்னுடைய அகங்காரம் நீங்கி விடுகின்றது. அது நீங்கும் போதுதான் இங்க வந்து நான் என்னை இழந்து விடுகின்றேன்னு நான் சொல்றேன். அப்ப அதுக்கு தான் இந்த சாஸ்திரத்தை படிக்கணும். அப்ப அதனால இந்த பாடல்ல அவர் ரொம்ப தெல்ல தெளிவா 54வது பாடல்ல சிஷ்யன் அருமையான கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் ஈஸ்வரன் செயல் அல்லவா, அப்ப இதுக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான், ஜீவன் பாவம் அவனை வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போல. ஏன்னா நாம என்ன பண்றோம்னா, நம்ம மனசுக்குள்ள ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு என்ன ரகசியம்னா, தன்னை இழக்கிறது மட்டும்தான் ரகசியம். தன்னை இழந்துட்டீங்கன்னா உங்களை இறைவன் வழி நடத்திக்குவோம், அவ்வளவுதான். இனிமேல் நீங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவன் உங்களை பாத்துக்குவான், அவங்களுக்கு என்ன வரணும் என்ன வரக்கூடாது என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கறத அவன் பாத்துக்குவான். அப்படியே அவங்க கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட வேண்டியதுதான். அந்த நிலைக்கு நம்ம உயரணும். ஆகவே இந்த 54வது பாடலோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த 55வது பாடல்ல இருந்து நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.